بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان، الشمس والقمر والشجر يسجدان، والسماء رفعها ووضع.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. إلا ما لا إله إلا سبحانه وتعالى بفضله أمانة ترتدى صلى الله عليه وسلم صلوات السلام عليهم بنات. இந்த நிகழ்ச்சியில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த தலைப்பு போட்டிருக்காங்கன்னு கேட்டால், எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை வரலாம். பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் சொல்லி சொன்னால், சில நேரம் மனைவி பேச முடியாம ஊமையா இருந்தா, இல்லாட்டி மாப்பிள்ளைக்கு காது கேட்காத ஆளா இருந்தா, கண் கையாத ஆளா இருந்தா, பிரச்சனை இல்லாம இருந்துட்டு போகலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இந்த தலைப்பை பேசுறதுல ஒன்று எனக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டால், 1999 April 17 தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. 18 என வலிமா நாள். இது எனது 16 வருடம் உங்களுக்கு முடிந்திருக்கு. அந்த வலிமானது அந்த வகையில் ஒரு சந்தோஷம். ஆனா பேச கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. பலமையா பயம் பண்ணும் போது தனியா போயிட்டு பேசிட்டு வருவேன். இப்ப வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கிறதுனால பொய் சொல்லிக் கொள்ளாத ஒரு தர்ம சங்கடமான நிலை. அப்படியே நான் பொய் சொன்னாலும் எனக்கு உங்களை காட்டி கொடுக்க மாட்டான ஒரு தைரியத்தில் தான் நான் உங்களுக்கு முன்னால பேச வந்தேன். இந்த 16 வருஷ வாழ்க்கையில ஒரு விசேஷம் என்று கேட்டால், ஒரு நாள் கூட ஒரு தரம் கூட அடித்தது கிடையாது. 16 வருஷமா இந்த வயசு அறிவாங்காம நான் குடும்பம் நடத்திருக்கிறேன்னு சொன்னா, அவ எவ்வளவு நல்லா நான் குடும்பம் நடத்திருப்பேன் உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியில குடும்ப பிரச்சனைகள் சொன்னா எல்லாத்தையும் பிரச்சனை இருக்கும். நான் ஒரு ஐடியா பண்ணுவேன்னு சொன்னா, உங்களோட கையில பேப்பர் தந்து, ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க எழுதி தர வேண்டும் சும்மா பாக்குறதுக்காக எங்க ஐடியா பண்ணோம். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை எழுதலாம். விளாசம், பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர், ஐடி கார்டு நம்பர் ஒன்றும் போல தேவையில்ல. சும்மா எழுதி தந்தா பாக்குறதுக்காக. அதுக்காக குடும்பத்தில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. தீர்வு கடன் தருவீங்களா நான் கேட்காம, ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையில ஏதாவது எழுதி தரலாம். சுருக்கமா எங்களை குடும்ப பிரச்சனையா, அதுதான் ஃபுல்லா பயன்ல வரப்போகுது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பெரிய கற்பே நான் உண்மையத்தில் போறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க சொல்லலாம். மாப்பிளம் குடிக்கிற எழுதலாம், உங்களோட பேரை சொல்லி மாட்டி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பெண்கள் எழுதலாம். என்ன ஒருத்தர் எழுதல பேச்சு ரோட்டு வீட்டில் போனது பேனடியா, சில பிரச்சனை இருந்து பேனடியா நீ எழுதி கொடுக்காது. நல்ல குடும்பத்துக்கான அடையாளம் நான் பிரச்சனை எழுதிய சொல்லாமல் இருக்கிறது. சும்மா முழுசா இல்லை, அதாவது முழு விவரங்கள் எழுத மனசில் 1000 பிரச்சனை எழுதும் போது சமயம் வராது. நீங்க நல்லா நினைச்சிட்டு நிறைய எழுதி தந்திருக்காங்க. நீங்க எழுதிட்டாங்க அலம்துல்லா நிறைய வந்துருச்சு. ஒன்றை வாசிக்க மாட்டேன் கம்பீரா. சரி அலம்துல்லா பிரச்சனை இல்லைன்னு சொன்னா தான் நாங்க கவலைப்படணும். இன்னும் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்லாம செஞ்சுக்காங்கன்னு சொல்லி சில பிரச்சனைகள் மனசங்கடங்கள் வரத்தான் செய்யும் குடும்பங்களை பொறுத்தளவுல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆண் பெண் என்கிற இரண்டு ஜோடி இணைக்கப்படுகிறோம். ரெண்டு பேருமே வேற வேற குடும்பத்தில் வளர்ந்தவங்க. அந்த குடும்பங்களுக்கு என்று சில உணர்வுகள் சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது ரெண்டும் வித்தியாசம். சில நேரங்களில் ரெண்டு பேரும் ரெண்டு ஊரை சார்ந்தவங்களா இருக்கலாம், வேற வேற ஊர். இந்த கிழக்கு மாகாணத்து மக்களுடைய நடைமுறையும் கண்டி மாதிரி எங்களுடைய பகுதி மக்களுடைய நடைமுறைகளும் வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த வித்தியாசமான முரண்பாடு வருது. வயசுல வித்தியாசம் இருக்குது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வயசுல வித்தியாசம் இருக்குது. சில நேரங்களில் ஒரே கிளாஸ்ல படிச்சு ஒண்டா முடிச்சவங்க சில நேரம் சேம் ஏஜா இருக்கிறான். பெரும்பாலும் ஆண் வயசுல கூடியவராகவும் பெண் வயசுல குறைஞ்சவங்க அனுப்பணும். அப்ப அந்த வயசு வித்தியாசத்துக்கு ஏற்ற சில மாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். இது அல்லாம அல்லாவுத்தாலாவே ஆணுக்கென்றும் பெண்ணுக்கென்றும் சில இயல்பான குணங்களை படைச்சிருக்கிறார். அந்த குணங்களாலையும் சில முரண்பாடுகள் வரும். இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை நம்ம எப்படி அந்த பிரச்சனையை பார்க்கறது, எப்படி நம்ம அணுகிறது என்கிறத நம்ம முதலில் பார்க்கலாம். முதலில் இந்த கணவன் மனைவி சோடி, இது அல்லாஹுத்தாலா ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தும் மிக அற்புதமான ஒரு வழிமுறை. ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணுடைய துணை இல்லாம யாரும் நிச்சயமாக சந்தோஷமா வாழையாது. அப்படி வாழ்வதாக இருந்தா ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு இந்த பிள்ளை பருவ வயசை தவிர அங்க அடையலாது. இதனாலதான் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஆரம்ப வயசுல படைச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப சோடியா படைச்சாங்க சொர்க்கத்திலே. அவங்க சொர்க்கத்துலதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய துணை ஒரு ஆணுக்கு தேவை. சொர்க்கத்துலதான் இருந்தாலும் ஒரு ஆணுடைய துணை பெண்ணுக்கு தேவை. எனவே அல்லாஹு தாலா சொர்க்கத்துல கூட ஆதரவு சதை படைச்சிட்டு அவங்களுக்கு துணையாக ஒரு சோடியை படைக்கிறார். இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவங்க நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு கொண்டிருக்கு. விவாகரத்து அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். சில ஊர்களில் விவாகரத்தினுடைய தொகை கூடிக்கொண்டு போகுது. முஸ்லிம் குடும்பங்களில் அதிகமாக விவாகரத்து எங்கு நடக்குது? அதிலும் குறிப்பாக பெண் தரப்பில் எனக்கு மாப்பிள்ள வேண்டாம் என்று குழு செய்யக்கூடியவங்க, கணவனை அதாவது விவாகரத்து செய்யக்கூடியவங்களுடைய தொகை எங்க இருக்குன்னு பார்த்தா அதிகமாக தொழில் செய்யக்கூடிய பெண்கள் தான் மாப்பிள்ள வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பல்வேறுபட்ட மன உளைச்சல்கள் காரணமா இருக்கலாம். சில நேரங்கள்ல நாங்க உழைச்சி நாங்க சம்பாதிச்சு கொண்டு எதுக்கு இன்னொரு ஆளுக்கு நம்ம கட்டுப்பட்டு வாழணும் என்கிற ஒரு மனநிலை கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விவாகரத்து நிகழ்ச்சிகள் அதிகமாகிற போது சமுதாயத்தில் ஏராளமான குழப்பங்கள், தேவையில்லாத விபரீதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே குறிப்பாக சாதாரண குடும்பங்களை விட கணவன் மனைவி ரெண்டு பேருமே தொழில் செய்யக்கூடிய குடும்பங்களில் சில மேலதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே அல் குர்ஆனிலே குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்கின்ற போது வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் அம்புசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிறதுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களில் இருந்து உங்களுக்கு அவன் சோடிகளை படைத்திருப்பது. அந்த சோடியை எதுக்காக அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னால் நீ தஸ்குனு இலைஹா, கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அமைதி பெற வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம். சரி, அந்த அமைதி வருவதற்கான அடிப்படை என்ன என்று கேட்டால் வஜால பைனக்கும் மவத்தத்தும் ரஹ்மா, உங்கள் இருவருக்கும் இடையில் அல்லாஹு தஆலா ஒரு பாச பிணைப்பையும் அன்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த பாச பிணைப்பு அன்புடைய அடிப்படையில் குடும்பத்தை நீங்க அமைச்சிக்கொண்டா குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கமாகிய மன நிம்மதியை ரெண்டு பேரும் பெறலாம்.
அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு அடிப்படையை தந்திருக்கான். பாசம் என்று சொல்லும் போது சில நேரம் பொம்பளைகளுக்கு கவலையா இருக்கலாம், என்னமோ பாச பிணைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தினதா சொல்றானே, நம்மட மாப்பிள்ளைட்டா அப்படியான ஒரு அடிப்படை அடையாளமே விளங்குது இல்லையேன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. எல்லா ஆண்களுக்கும் ஒருத்தர் ரெண்டு பேரும் விதிவிலக்கா இருக்கலாம், எல்லா ஆண்களுக்கும் தங்களுடைய மனைவி மேல அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கும் மனைவிமாருக்கும் கணவர் மேல அன்பு இருக்குது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு இருக்குன்னா உமா பாப்பாவோட அதிகமா நேசிப்பாங்க. எல்லா ஆண்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும், எல்லாருமே கஷ்டப்படுறது ரெண்டு பேர் ஜப் செய்யறதுனா பிள்ளைகளுக்காகத்தான். நாங்க பிள்ளைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மட மகளும் மகனும் பெருசாகி கல்யாணம் முடிச்சு அவங்க வேறையா போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் என்னோட இருந்து கை கொடுக்க போறது என் மனைவி தான் என்றது ஆண்களுக்கு தெரியும். அதனால ஆண்களுக்கும் மனைவிமார் மேல அன்பு இருக்குது, பாசம் இருக்கு. நாங்க அந்த அன்பையும் பாசத்தையும் வெளியே காட்டிக் கொள்வது கிடையாது. எனவே இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இடையில ஒரு அன்பை பாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், அது இருக்குது, உள்ளத்துல இருக்குது, அது நாங்க இல்ல என்று நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய தொடர்பாடலை இந்த அன்பு பாசம் நேசம் என்ற அடிப்படையில நம்ம அமைத்துக் கொண்டால் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்னதா இருக்கு. ஆனா இதுக்கு சைத்தான் லேசில விட மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சைத்தானுக்கு மிக விருப்பமான வேலை என்னன்னு கேட்டா கணவன் மனைவி கடையில பிரச்சனையை உண்டாக்குறது. சைத்தானுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்குது, அது கடல் நடுவுல இருக்குது. அப்ப எங்க ஊருக்கு வர்றதை விட உங்க ஊருக்கு கொஞ்சம் குயிக்கா வந்துருவாங்க சைத்தான் ஆக்கள், கடற்கரையில இருக்கிறீங்க. அந்த கடல்ல இருந்து கொண்டு அவன் அவனுடைய படைகளை அனுப்புவான். அனுப்பிட்டு அவங்க போய் என்ன செஞ்சாங்கன்னு விசாரிப்பான். அவன் திறமையான ஒரு நிர்வாகி கூப்பிட்டு விசாரிப்பா, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லு. அப்ப ஒவ்வொரு சைத்தானும் அவன் அவன் செஞ்சதுல சொல்லுவானாம். அதுல ஒரு சின்ன சைத்தான் வந்து சொல்லுவானாம், ஒரு மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் இடையில சின்ன பிரச்சனை இருந்துச்சு, நான் அந்த பிரச்சனையை பெருசாக்கி 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 கடைசியில ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு வந்துட்டேன்னு சொல்லுவானாம். அப்ப பெரிய சைத்தா என்ன செய்வான்டா, அந்த குட்டி சைத்தானை கூப்பிட்டு, சபாஸ் நீ தான் சரியான வேலை செஞ்சிருக்கிறாய்னு பக்கத்துல கூப்பிட்டு இருப்பாட்டி கொள்வானா. அப்ப யார் கணவன் மனைவியை பிரிச்சு விடுறாங்களோ அவங்களுக்கு சைத்தான்ட ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு அது ஒரு சைத்தான்ட செல்வாக்கு கொடுக்குது. ஏன்னு கேட்டா ஒரு கணவன் மனைவிகளில் பிரச்சனையை உண்டாக்கி பிரிவை உண்டாக்கிட்டா ஒரு குடும்பத்தையே சந்ததியே சீரழிக்கலாம். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழியும், அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீரழிஞ்சு அவங்க அவங்களோட பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, ஒரு சந்ததியை சீரழிச்சிடலாம். எனவே சைத்தானை பொறுத்தளவுல கணவன் மனைவி கடையில பிரச்சனை உண்டாக்குவதற்கான வழிகள் அவன் தேடிக்கொண்டிருப்பான். அந்த வழிகளை நாங்க அதாவது அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம பாதுகாத்துக் கொள்றதுதான் எங்களை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்கான வழி. சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய சைத்தான வழிகள் பலது இருக்குது. அதுல பல அதுல சிலர் சிலதுக்குள்ள மாட்டிப்படலாம், சிலர் சிலதுல தப்பி விடலாம். எனவே அந்த சைத்தானுடைய பாதிப்புகள் அவன் அல்லது அவன் விரிக்கக்கூடிய வலைகள் எந்த வகையில அவன் சரி வலைகளை விரிப்பான் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காக அவற்றை நம்ம புரிந்து செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை விழித்து சொன்னாங்க, அது பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான், ஆனா ஆண்களை விழித்து தான் சொன்னாங்க. இந்த உலகத்துல நீங்க இன்பங்களையும் சுகங்களையும் தேடுறதுக்காக என்னென்னலாம் செய்யலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது மதாவுன், உலகம் என்றது ஒரு இன்பம் அனுபவிக்கக்கூடிய இடம்தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம் என்றது சாலிஹான மனைவிதான், நல்ல மனைவிதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் எல்லாம் கிடைச்சி ஒரு நல்ல பொம்பளை கிடைக்கலன்னா அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். ஒன்றுமே இல்லாம கூட நல்ல மனைவியோட நிம்மதியாக ஒருவன் வாழலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனைவிதான் உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்கிறார்கள். பொதுவாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வபில் ஆஹிரத்தி ஹசனா என்கிற இந்த துவாவை நாம் பாடமிட்டிருப்போம். யாரெல்லாம் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தந்து மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தா என்கிறது இந்த துவா. அலிகளில் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை தா என்று சொல்வது, இந்த உலகத்தில் எங்களுக்கு தரக்கூடிய மனைவியை நல்லவளா தந்ததுங்கிறதுதான் அந்த துவாவினுடைய அர்த்தம் என்று சொல்கிறார்கள். ஆண்களை பொறுத்தளவுல மனைவிக்காக துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத அயுனின், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கி விடுவாயாக. அப்ப மனைவி என்பவள் எனக்கு கண் குளிர்ச்சியாக அமைய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹுத்தால எங்களுக்கு சொல்லி தருகிறார். எனவே குடும்ப வாழ்க்கையில மனைவி என்கிற பாத்திரமும் கணவன் என்கிற பாத்திரமும் உயர்ந்த அந்தஸ்துக்குரியது என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். நான் கணவனாக இருக்கிறேன், முக்கியமான ஒரு பொறுப்புல நான் இருக்கிறேன். மனைவியா இருக்கிறேன்னு சொன்னா நானும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன் என்றது ஒத்தரை ஒத்தர் முழுமையாக மதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும். நிறைய குடும்பங்கள்ல இந்த ஈகோ பிரச்சனை இருக்கு. அது பெரும்பாலும் படிச்சவங்க வாழக்கூடிய குடும்பங்களுக்குள்ளதான் அது வரும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே படிச்சிருந்தா தான் இந்த பிரச்சனை வரும். ஆண்கள்கிட்ட ஒரு இயல்பு இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெரும்பாலான ஆண்கள் என்னை விட ஓரளவு தரம் குறைஞ்சவளாக என்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று பெரும்பாலான ஆண்கள் நினைக்கிறாங்க. பெண்கள பெரும்பாலானவங்க ஏன மாப்பிள்ள என்னை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. சில நேரங்களில் மனைவி கொஞ்சம் கூட படித்தவங்களா இருந்தா ஆண்கள் அதாவது ஒரு மனசங்கடத்துக்கு ஆளாகிறாங்க, இவ நமக்கு மேல தலைக்கு மேல ஏறிடுவாங்கன்னு சொல்லி. இத ஒரு ஆண்களை பொறுத்தளவு இது ஒரு குறையாக இருக்க வேண்டியது. உங்களுக்கு கிடைக்க ஒரு கிஃப்ட் அது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய மனைவிமார் மூலமாகத்தான் உங்களோட பிள்ளைகள் வளர்க்கப்படுறாங்க, அவங்க மூலமாகத்தான் அவங்க பயிற்றுவிக்கப்படுறாங்க. உங்களால செய்ய முடியாததை உங்களுடைய மனைவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறார் சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு நலன் தான். சில நேரத்தில் ஒரு பெண் பதவியில கூடிக்கொண்டு வைத்து மாப்பிள்ளையோட சம்பளம் எடுக்கிற நிலை வந்தா அது ஒரு சங்கடமா நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நலவு தான். எனவே மனைவி என்கிறவர் நம்மளை விட தரத்துல குறைஞ்சிருக்கும், நமக்கு மேல போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை வந்துடக்கூடாது. குடும்பத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு நானா நீயா என்கிற போட்டி ஒரு காரணம் அமைஞ்சிடும். குறிப்பாக கணவனுக்கு மனைவி கிடையில பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைகள் வந்தா ரெண்டு பேரும் பேசாம இருப்பாங்க. பிரச்சனை வார நேரத்தில் பேசாம இருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இருக்கிற லேசான வழிகள் ஒன்று பேசாம வருவது. இந்த பேசாம இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நேரம் போனதுக்கு போறோம் இல்லாட்டி கொஞ்சம் டைம் போனதுக்கு போறோம் அவர் அவருடைய ரோசம் சூட்டுக்கு ஏற்ப சில நேரம் ஒரு நாள் கழிஞ்சதுக்கு போறோம் பேசணும்னு நினைக்கும். ரெண்டு பேருக்கு நினைக்கும், ஆனா ரெண்டு பேருமே முதல்ல பேசுறதுக்கு சம்மதிக்கிறது இல்லை. அவதானே பேசாம இருந்தா அவவே பேசட்டும் சொல்லி மாப்பிள்ள நினைப்பாரு. ஒரு வார்த்தை பேசிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடும் சொல்லி பொம்பளை நினைக்கிறார். சில நேரம் சரி வேலைக்கு போற நேரத்தில் யாரும் சொல்லிட்டு போவார்னு ஒரு எதிர்பார்ப்புல நிப்பாங்க. சொல்ல இவரும் சொல்லாம போய்த்தாருந்தா சொல்லாம போய்த்தாருந்தா அது கூட கவலைப்படுவாங்க. இதை விட பேசிடுறது ஏன்னா கனவ மனைவிக்கு பணிஞ்சு போறதை பொறுத்தளவுல வேற யாருக்கும் தெரியாது. நாங்க பேப்பர்ல போட போறோம் இன்னைக்கு அந்த பொம்பளை பணிஞ்சு போனேன் இல்லாட்டி ஒரு பொம்பளை வைத்து நான் என்ன மாப்பிள்ளை விட்டு கொடுத்துட்டு போனேன்னு சொல்லி அல்லது அவருக்கு நான் எட்டையாயிட்டேன் கீழே காயிட்டேன்னு சொல்லி யாருக்கும் தெரிய போறதில்லை. நமக்குள்ள உள்ளது அடித்தாலும் பிடிச்சாலும் அடி வாங்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு வர மாதிரி மாத்திக்கொண்டு நம்ம வாழ வேண்டியதுதான். இதுல ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்கறத நம்ம நம்மட தரம் தாழ்ந்து போகுதுன்னு நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா மற்றவங்களோட நாங்கள் வாழ்கிற போது கூட அவங்க எங்கள் மேல அதாவது அடந்து வருகிற போது நீங்கள் பணிஞ்சு போனீங்கன்னு சொன்னா பணிவு என்கிறது உங்களுக்கு உயர்வை தவிர வேற எதையும் தராது. யார் பணிஞ்சு போறாரோ அவருக்கு தான் உயர்வு என்று சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. செல்வத்தை தர்மம் செய்வதனால் அது அதாவது செல்வம் குறைவது கிடையாது, பணிந்து போவதனால் அந்தஸ்து கூடுமே தவிர குறைந்து போகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது நாங்கள் உலகத்தில் மற்றவங்களோட வாழ்கிற போது. அப்ப கணவனுக்கு முன்னால மனைவியோ மனைவிக்கு முன்னால கணவனோ பணிந்து போறதுல அது ஒரு பிரச்சனை கிடையாது, அது குடும்பத்துக்கு நலன் தான். இதுல நாங்க அவ பணிஞ்சு வரட்டும் நாங்க அல்லது அவர் தான் முதல்ல கதைக்காம விட்டார் அவர் தான் கதைக்கணும் சொல்லி மனைவி இருந்து கொண்டு தேவை அப்ப அந்த கெப்பை சைத்தான் பயன்படுத்திக்குவான். அந்த அப்படி ஒரு கெப் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து சைத்தான் வேற குணங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்க அந்த வாய்ப்பை கொடுத்துருவோம். எனவே இந்த ஈகோ போராட்டத்தை நம்ம குடும்ப வாழ்க்கையில விடுவது என்றது மிக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு சஹாபி வெளியூருக்கு போயிட்டு வர்றாரு. அந்த வெளியூர்ல என்ன செய்யறாங்கன்னா அந்த மன்னர் காலற மக்கள் வந்து விழுந்து சுஜூது செய்யறாங்க, சஜிதா செய்யறாங்க. நம்ம நாட்டில எல்லாம் இந்த மலபுருமாருக்கு செய்யற மாதிரி செய்யறாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த இவன்லாம் யார், இவனுக்கெல்லாம் போய் மக்கள் சுஜூது செய்யறாங்களே, அப்படி பார்த்தா ரசூல்லாக்கு நம்ம செய்யலாமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சுஜூது செய்யறதுக்கு முயற்சி பண்ணார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு சுஜூது செய்வது ஆகும் என்றிருந்தால் மனைவியை கணவனுக்கு சுஜூத் செய்யுமாறு நான் சொல்லியிருப்பேன் என்று சொன்னாங்க. அப்படியே சுஜூத் செய்யலாம் இருந்தா எனக்கு வந்து சுஜூத் செய்ய நான் சொல்ல மாட்டேன். ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்யலாம் என்று நான் சொல்லியிருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எனவே இதுல நாங்க ஈகோ பிரச்சனை பார்க்கிற அந்த வழிமுறையை நாங்க தவிர்க்க வேண்டும். இது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ரெண்டு பேருமே தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, பொதுவாகவே இன்னமா அம்பாளுக்கும் அவுளாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் ஃபித்னா என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். காசி வருகிற போது சில ஃபித்னாக்களும் சேர்ந்து வரும். இப்ப கணவன் மனைவி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் சில நேரங்களில் சில ஃபித்னாக்கள் வருகிறது. கடந்த காலத்தில் எழுதின பழைய தமிழ் புத்தகங்களை கூட எழுதி வைத்தாங்க. என்னன்னு சொன்னால், பெண்கள் தொழில் செய்யக்கூடாது, அப்படி தொழில் செய்தால் பெண்களிடத்தில் புருஷத்தன்மை ஏற்பட்டுவிடும். புருஷத்தன்மைன்னா ஆண் தன்மை. அந்த காலத்தில் தொழில் செய்வதை தடுக்கிறதுக்கு இதுதான் சொன்னாங்க. அப்ப அந்த ஒரு ஆண் தன்மை ஏற்பட்டுவிடும், ஒரு ஆணை போல தவங்க இயங்குறதுக்கான சூழ்நிலை உருவாகிவிடும் என்கிற காரணம் சொன்னாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நாம் பார்த்தோம்னு சொன்னா, அவங்க காலத்துல இப்படி கவர்மெண்ட் ஜாப்புகள் அந்த மாதிரி நேரம் குறித்த தொழில்கள் இருக்கல. சஹாபாக்கள் விவசாயம் செஞ்சாங்க. கணவர்மார் விவசாயம் செய்கிற போது மனைவிமார்களும் அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. போர்க்களங்களில் போயிட்டு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. அப்ப கணவர்மாருடைய தொழிலுக்கு அவங்க உதவியாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்க அன்றைக்கு செஞ்ச தொழிலா இருந்தது. ஆனா அந்த தொழில்ன்றது பிழையானது கிடையாது. இப்ப இந்த தொழில் செய்து பணம் வருகிற போதும் சில ஆண்கள் கொஞ்சம் அடக்குமுறையாக நடந்து கொள்றாங்க. ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலகீனம் என்னன்னு சொன்னா, சும்மா அதாவது சொகுசா வாழ கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது அப்படியே அந்த இடத்தை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஆரம்பிச்சு போனாங்கன்னா கடைசியில நல்ல சோம்பேறியாவும் சொகுசா வாழ ஆசைப்படுறவராலும் மாறிடுவாங்க. சில ஆண்கள் அப்படி மனைவிமார் உழைக்கக்கூடிய காசு அப்படியே ஏப்ப முடுற மாதிரியான போக்கு இருக்கு. இந்த மாதிரி சில நேரங்கள் தான் பொம்பளை கல்யாணம் முடிச்சு வர நேரம் கிலோ கணக்கு நகையோட வருவா, கடைசியில பார்த்தா ஒன்றும் இருக்காது. அப்படி அந்த செலவழிச்சு பழகின மாதிரியான போக்கு இருக்கு. இப்ப மனைவி உழைத்துக் கொண்டு வரக்கூடிய செல்வத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கிற மாதிரியான சில போக்கு சில ஆண்கள்கிட்ட இருக்கு. இந்த தகுந்த பெண்கள் சைட்ல ஒரு பிழை எப்படி வருதுன்னு சொன்னா, நான் உழைச்ச காசி நான் எப்படி வேணாலும் சில இவர் என்ன கேட்கறது என்கிற மாதிரியான மனநிலை வந்துச்சுன்னு சொன்னா குடும்பத்தில் அது பிரச்சனையா. இந்த ஒரு சூழ்நிலை அப்ப இவ அது எப்படி ஆயிருந்தா, இவ தொழிற்சியை பேத்து பெரியாளா போய்த்தா, நம்மளை மதிக்காம போய்த்தா, நம்மளை கட்டுப்பாட்டை மீட்டு மீறி போய்த்தா, அவன் நினைச்சிட மாதிரி செயல்படக்கூடிய நிலைக்கு வந்துட்டா என்று மனைவி மீதான ஒரு வெறுப்பை கணவனுக்கு உண்டார். இப்ப இதுல என்ன செய்யலாம் என்று கேட்டால், பொருளாதாரத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் ஒன்ற சொல்லுது, ஆண் சம்பாதித்தது ஆணுக்கு, பெண் சம்பாதித்தது பெண்ணுக்கு. ஒரு மனைவியினுடைய சொத்து அவங்களுடைய குடும்பத்து சொத்தா வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா, மனைவியினுடைய சம்மதம் இல்லாம கணவனுக்கு அது இருக்க இயலாது. ஆனா மனைவி தொழில் செய்யறார், அதுக்காக நேரத்தை ஒதுக்குறார், இப்ப அவன் உழைச்சிட்டு வாரான்னு சொல்லி சொன்னா, இதுல ஆணுக்கு முழுமையாக எந்த பங்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, மனைவி அந்த உழைக்க போற நேரம்ங்கிறது மாப்பிள்ளைக்குரிய நேரம் தான் அது. அந்த தொழில் செய்யறதுனால கணவனுக்குரிய சில பணிகளும் குறைவு வருகிறது. அப்ப இதை நம்ம ஒரு டீசென்டா டிசிப்ளினா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரலாம். மனைவியும் இது என்னுடைய பணம் எந்த என்று சொல்லி தன்னை வேற பிரிச்சு கொள்ளாம, கணவனும் ஏண்ட கொண்டாட்டி சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு தான் சொந்தன்ற மாதிரியான மனநிலையும் இல்லாம அவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய உரிமையை விட்டு கொடுக்கலாம். அதே நேரத்தில் மனைவியும் கணவனுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குது, நான் உழைச்சதுல பங்கு இருக்குது என்கிற அடிப்படையில நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை கைக்கொள்ளலாம். ஆனால் இதை செலவு செய்யறதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செலவு என்று சொல்லி சொன்னா குடும்பத்துக்குள்ள செலவு கிடையாது, அவர் அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கிற செலவை பொறுத்தளவு. ஒரு ஆணை பொறுத்தளவுல தன் தாய்க்குரிய செலவு செய்யறது அவனுக்கு கடமை இருக்குது, தன் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அந்த கட்டாயத்தின் நிமித்தமாக அவன் சில உதவிகளை செய்யலாம். ஒரு பெண்ணை பொறுத்தளவுல தன் தாய்க்கும் தன் சகோதர சகோதரிகளுக்கும் பண ரீதியாக உதவி செய்ய வேண்டும்ன்றது கடமை கிடையாது, அது சதக்காவில் வரக்கூடியது. எனவே ஒன்று செய்யலாம் என்னன்னு சொல்லி சொன்னா, மனைவி தான் சம்பாதித்ததாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு சதக்காவாக அவங்க கொடுக்கிற போது மாப்பிள்ளைட்டு ஒரு வார்த்தை சொல்லிடலாம், நான் தாத்தாக்கு இவ்வளவு காசு கொடுக்க போறேன், அவளை புள்ள படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படி செய்ய போறேன், நான் உமாக்கு இவ்வளவு கொடுக்க போறேன் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அப்படி சொல்லுகிற சந்தர்ப்பங்கள்ல மாப்பிள்ள மாமா அதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு தடையா முத்துக்கட்டையா இருக்கும். நீ உழைச்சு உழைச்ச உன் குடும்பத்தை கொடுத்தா நம்மளை பாக்குற யார் அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்கள கொண்டு போயிருக்க. அப்ப அப்படி பேசும்போதுதான் அவருக்கு நான் சம்பாதிச்சதுதான் ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இந்த பண விவசாயத்துல சில பேருக்கு அவங்க உழைச்சதுல இருந்து அவங்க ஏதாவது தர்மம் செய்யணும் ஆசை இருக்கும், தான் உழைச்சதுலேருந்து தன் தாய்க்கு கொடுக்கணும் ஒரு ஆசை இருக்கும், தன்னுடைய ஏன்னா அவங்க படித்ததுக்கு அவங்களோட குடும்பத்தில் சகோதரிகள் ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க, சகோதரர்கள் ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க. அப்ப அதுல சில பயன்கள் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அடையணுங்கிறது அவங்களுடைய நியாயமான ஆசை தான். அதுக்கு தடையாக அமையக்கூடிய விதத்தில் மாப்பிள்ள மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அதையும் அவங்க கவனத்தில் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டா அந்த பண ரீதியாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது தொழில் செய்ய குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை இருக்கு. கணவனும் தொழில் செய்யறாங்க, மனைவியும் தொழில் செய்யறாங்க. இந்த தொழில் என்று வருகிற போது பெரும்பாலும் பெண்களை பொறுத்தவரை ஆசிரியையாளா கடமையாற்றுறாங்க. அவங்க சில மாணவர்களோடும் பழக வேண்டிய சூழல் ஏற்படும். தங்களுடைய தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிபர்கள் அந்த நிர்வாக உத்தியோகத்தோட பழகக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும். இந்த சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதுல ஒரு பெண்ணை பொறுத்தளவுல மார்க்க வரம்புகளுக்குள்ள நான் உள்ள நிக்கணும், இதுக்கு நம்ம மாற்றமான ஒரு நிலைக்கு போயிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடை பொறுத்தளவுல அவங்க பேணுதலாக இருக்க வேண்டிய பகுதி அது. ஆனால் சில நேரங்களில் இது தேவையில்லாத மீன் சந்தேகங்களை உருவாக்கும்னு சொன்னால் அது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கும். குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த வீண் சந்தேகங்கள்ங்கிறது மிக முக்கியமானது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்கான ஒரு அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தளவுல காரணம் இல்லாத அடிப்படை இல்லாத சந்தேகங்களை தடுக்கிறது. அல்லாஹு தஆலா தன் திருமறையில் இஜ்தனிமு கதீரம் மினத்தன், வீணான சந்தேகங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏனென்றால் சந்தேகங்களில் சிலது பாவமாகும், சிலது அல்லாஹு தஆலா சொல்றானா அடிப்படையான காரணங்களோட வந்துச்சுன்னா தப்பு கிடையாது. சில நேரங்களில் ஒரு தொழில் செய்கிற ஒருவரை காணுகிற போது அவங்க பேச வேண்டியவர்கள், அப்படி பேசுகிற நேரத்தில் அது ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா பெண்கள் என்ன செய்யலான்னு சொல்லிச்சுன்னா அந்த இப்ப யாரோட நம்ம சில நேரங்களில் சில ஒரு பெண் ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரோட தொடர்பு கொள்றா, சில நேரம் ஒரே சப்ஜெக்ட்ல செய்யறவங்களா இருக்கலாம், அதனால மற்ற ஆசிரியர்களை விட அவங்களோட கொஞ்சம் கூடுதல் தொடர்பு இருக்கலாம், வீணான ஒரு சந்தேகம் வந்துட்டு சொல்லி சொன்னா பெண் என்ன செய்யலாண்டா இந்த மாதிரி ஒரு இவரோட தொடர்பு கூடுதலான சந்தேகப்படுறாருன்னு சொன்னா அவங்களோட உறவுகளை நாங்கள் ஒன்று அதை குறைச்சு கொள்றதுக்கும் நெறிப்படுத்திக் கொள்றதுக்கும் நம்ம முற்படணும். அதே நேரத்தில் அதுல ஒளிவு மறைவு இல்லாத உறவு வச்சு கொள்ளவும் முப்படணும். ஒளிவு மறைவு இல்லாதுன்னு சொல்லி சொன்னா நம்ம கணவனோட சந்திக்கிற போது அவங்களோட எப்படி பேசுவோமோ அதே மாதிரிதான் மற்ற நேரத்தில் நம்ம வச்சுக்குவோம். சில நேரங்களில் கோல் எடுத்தா இப்ப வீட்டில் அவர் இருக்கிறார் இருக்காருங்கிற மாதிரியான நிலை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அல்லது ஒரே நபரிடத்திலிருந்து திரும்ப திரும்ப கோல் வார மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்னு சொல்லி சொன்னா அது சிக்கல்களை உண்டாகும். எனவே நாங்க ஒன்று செய்யணும், கணவனோ மனைவியோ ஒருவர் மற்றவர் மீது வீண் சந்தேகம் கொள்வதை நம்ம தவிர்க்கிறோம். சில நேரங்கள் சந்தேகங்கள் அதிகமாக பெண்களுக்கு தான் வரும். அந்த சந்தேகத்துக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா பெண் கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு கூடுனதுனால அது சில நேரம் அந்த வரம்புகளை தாண்டி போகலாம். ஒரு பெண் அதாவது தன் கணவனுக்கு யாராவது பெண்கள் கோல் எடுத்தா அல்லது அடிக்கடி பேசினா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். நம்ம அடிப்படையை விளங்கிக்கொள்ளணும், கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ மீதோ சந்தேகப்படக்கூடாது. அந்த சந்தேகங்கள் என்ன செய்துண்டா சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கலாம், சில நேரங்களில் என்னை பத்தி என்ன மாப்பிள்ள குறைவான ஒரு மதிப்பு தானே இருக்குது. எனவே அதாவது சில பெண்கள் மாப்பிள்ளைய பழிவாங்கன்ற நிலைக்கு அவங்க வந்துடலாம். அதே மாதிரி ஒரு பெண் மாப்பிள்ளை மேல சந்தேகப்பட்டா இவ என்ன சும்மா சந்தேகப்படுறா உண்மையில செஞ்சாதான் இவங்க சரிப்பட்டு வரும் என்கிற மாதிரி அவங்க தவறி போறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாகும். எனவே இந்த வீணான சந்தேகங்கள் வரதை நம்ம தவிர்க்கணும். அப்படியே ஒரு அது மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிச்சோம்னா வெளிப்படையா நம்ம அதை பேசிக்கலாம். நீங்க இந்த ஆளோட அடிக்கடி பேசுறதுங்கிறது பிரச்சனையா இருக்குது, நீங்க தவிர்த்துக்கங்க, இவங்களோட உறவை நீங்க குறைச்சிக்கங்க, இந்த உறவு இப்படித்தான் அமைச்சு கொள்ளணும் என்று சொல்லலாம். ஒரு பெண்ணை பொறுத்தளவுல மாப்பிள்ள யாராவது ஒரு ஆளோட தொடர்பு கொள்ளாது பேசாது என்று சொன்னா அவங்களோட பேசுறத நம்ம தவிர்த்து கொள்ளணும். சில நேரம் அவங்க உறவுக்காரராக இருந்தாலும் அதுதான் சட்டம். உதாரணமா பொண்ணுட மாமா மாப்பிள்ள சொல்றாரு மாமாவோட நீ பேசாத என்று சொல்றாருன்னு சொன்னா சில மாமாவை பத்தி ஏதாவது தவறான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கலாம். அவருக்கு அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், என்ன காரணத்தினாலதான் நம்ம பேச வேண்டாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வெளியில பழகிறதுனால, வெளியில அந்த ஆண்களை பத்தியான விவரங்கள் அவங்களுக்கு தெரியறதுனால, சில ஆண்கள் அதாவது குடும்பத்துக்குள்ளேயும் தவறாக நடக்கிறவங்களா இருப்பாங்கிறத புரிஞ்சு கொடுத்ததுனால இன்னாரோட நீ தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த வரம்புகளுக்கு நம்ம வந்துகிடும். அப்ப ஒன்று, நாங்கள் அடிப்படையான வீண் சந்தேகங்களை தவிர்த்துக் கொள்ளணும், சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொள்ளணும். வீணான சந்தேகங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள வச்சு அதை நம்ம இதாகிக்கொள்ளாம கிளியரா பேசி தெளிவாக பேசி அதில் மறைப்பு இல்லாம நடந்து கொள்றதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு வரணும். அதுவும் ஒரு அதாவது பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவி தொழில் செய்யக்கூடிய இடங்கள் நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டா, இதுல மனைவிமார் சைட்ல கிடைக்கிற உங்களை சாப்பிட்டு தான் பேசிக்கொள்ளணும். மனைவிமார் சைட்ல நம்ம அனுதாபமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க இந்த தொழில்ங்கிறது அவங்களுக்கு மேலதிக சுமை. அவங்க தொழில் செஞ்சாலும் பெரும்பாலும் சமைக்கிற வேலையை அவங்க தான் செய்யணும், தொழில் செஞ்சாலும் பிள்ளைகளை பராமரிக்கிற வேலையை அவங்க தான் செய்யணும், தொழில் செஞ்சாலும் உடுப்பு கழுகிற மாதிரி வேலையை அவங்க தான் செய்யணும், வீட்டை பராமரிக்கிற வேலையை அவங்க தான் செய்யணும். இந்த ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான ஒரு தன்மை எதுக்காகவும் கூடுதலாக அலட்டிக் கொள்ள மாட்டாங்க. இப்ப புள்ள படிக்கல, நாங்க ஆம்பளை என்ன சொல்லுவோம், படிச்சா படிக்கிறதா சும்மா இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனா உன் பொம்புளை தாயப்படுத்தலாம் அவன் இருக்க மாட்டான், ஏதாவது கஷ்டப்பட்டு சரி அவ படிச்சு கொடுக்க பார்ப்பான். புள்ள தின்னாயலான அடம் பிடிக்குது, ஆம்பளை சொன்னாங்க பசிச்சா தின்னத்தான செய்வான் விட்டு போட்டு சும்மறின்னு சொல்லுவான். ஆனா உமாக்கு அவன் இருக்கலாது, அவ என்னமானும் கஷ்டப்பட்டு கதை சொல்லி ஏதாவது செஞ்சு தீர்த்தியாவது புள்ளைய தின்ன வைக்கணும்னு அவன் நினைப்பான். இது அல்ல இயல்பாக இருக்கக்கூடிய குணம் அது. அப்ப அது செஞ்ச அவங்க தான் சார், அவங்க தொழில் செஞ்சாலும் அவங்க மேல உள்ள பழுக்கள் குறையல, அவங்க வேலைகள் இருந்தா அவங்க ஓய்வு பெறல, தொழில்ங்கிறது அவங்களுக்கு மேலதிக சுமதானே தவிர அவங்களோட வேலை எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொண்டுதான் இருக்கணும். அப்ப இதனால ஆண்களை பொறுத்தளவுல தொழில் செய்யக்கூடிய மனைவிமார்களை அனுதாபத்தோட பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னா அவட அடிப்படையான கடமைகளை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார், அதற்கு மேலதிகமாக ஒரு வேலையும் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். எனவே தொழில் செய்யக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுல, அதாவது மனைவிமார்கள் தொழில் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுல, குடும்ப விவகாரங்கள்ல மனைவிமாருக்கு அவங்க கட்டாயமா ஹெல்ப்பா இருக்கணும். இது தொழில் செய்தவங்களுக்கு மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தளவுல ஆயிஷா நாயிட்ட கேட்கறாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுல இருந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்கறாங்க. வெளியில எல்லாம் அவங்களை ரசூல்லா பாப்பாங்க, வீட்டுல என்ன செய்வாங்கன்னு கேட்கற போது ஆயிஷா நாயி சொல்றாங்க, கானபி மிகுனத்தி அகலிஹி, அவங்க மனைவிமாருக்கு வீட்டுல ஹெல்ப்பா இருப்பாங்க, வாங்க சொல்லிட்டு படிக்க போயிருவாங்க, அதுக்கு பிறகு ஹெல்ப் அவங்கள்ட்ட எதிர்பார்த்து கேளாது. மனைவிமாருக்கு வீட்டில் அவங்க ஹெல்ப்பா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம யோசிக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு ஒன்பது மனைவிமார், நமக்கு ஒரு பொம்பளைக்கு ஹெல்ப்பா இருக்கிறதே கஷ்டமா இருக்குன்னா ஒன்பது மனைவிமாருக்கு ஹெல்ப்பா இருந்திருக்கிறாங்களே. நம்ம திருப்பி கூட எப்படி யோசிக்கலாம், ஒன்பது மனைவிமாருன்னு கால கையை பிடிச்சி ஆயா வச்சுட்டு இருக்கலாமேனு சொல்லி, ஒன்பது மனைவிமாரும் தனித்தனியா வச்சிருந்தாங்க, ஒன்பது மனைவிமாருக்கும் அவங்க ஹெல்ப்பா இருந்திருக்கிறாங்க. அப்ப தொழில் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் பிள்ளைகளை பராமரிக்கிறது, வீட்டு வேலைகள், சமையல், இந்த மாதிரி எதுல உங்களுக்கு எதை செய்யணுமோ அதுல நீங்க அவங்களுக்கு ஹெல்ப்பா இருந்துதான் ஆக வேண்டும். இந்த அதாவது கணவனுடைய பெரும்பாலும் தொழில் செய்யற குடும்ப பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா உம்மாரா ஹெல்ப் வேணும், மாமியில ஹெல்ப் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த ஹெல்ப்ங்கிறது புள்ள வீட்டுல அவங்க இல்லாத நேரத்தில் பிள்ளைகளை பாக்குறதுக்கு ஹெல்ப்பா மட்டும்தானே இருக்குமே தவிர, குடும்பத்தில் உள்ளுக்குள்ள உள்ள சில நேரங்களில் அந்த குடும்ப பிள்ளைகளோட சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல மாப்பிள்ள மாற ஹெல்ப் அவங்களுக்கு தேவை. எனவே அந்த அவங்களோட அந்த சுமையை குறைக்கிறதுக்காக கட்டாயமாக தொழில் செய்யக்கூடிய மனைவிமார்களுக்கு ஆண்கள் வீட்டு வேலைகள்ல ஹெல்ப்பா இருக்கணும். நீங்க வெளியே சொல்ல வெக்கமா இருந்தா பிரச்சனை இல்லை, உள்ள மட்டும் கதவை மூடிட்டு நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு வெளியே சும்மா வரலாம். அப்ப ஆனா மார்க்க ரீதியாக பாக்குற போது ஒரு குறை கிடையாது. சில ஆக்கள் என்னப்பாங்கன்னா ஆண்கள் தான் தும்புக்கட்டையை பிடிக்க கூடாது, ஆண்கள் சொன்னா குசினியில் அவங்களுக்கு வேலை இல்லை. சில மாப்பிள்ள மாட்டும் சில தவறான போக்கு இருக்குது, பொம்புளை குசினியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, வெளியே ஹோல்ட இருந்து கொண்டு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கணுவாங்க, இதை எலும்பி போய் குடிஞ்சுட்டா என்ன குறைஞ்சா போயிடும். அப்ப முன்னால இருந்து கொண்டு அவங்கள்ட்ட வேலை வாங்க, உள்ளுக்கு ஒரு வேலையில தான் இருக்கிறாங்க நல்லா தெரியும். அப்ப வெளியில இருந்து கொண்டு அடிக்கடி தேத்தனியை கேட்கறது, அடிக்கடி அவங்கள்ட்ட வேலைகளை எதிர்பார்க்கறது, இதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு மேலதிக சுமை, அதுக்காக ஒரே நீங்க எதையுமே கேட்காம இருந்தா சங்கடம் ஆயிரும். நம்ம செய்யறது ஒண்ணுமே இவருக்கு சரியாயில்லையே போலன்னு சொல்லி நம்ம மேலதிக சுமையை கொடுக்காம இருக்கிறோம் என்றதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா பரவாயில்ல, இந்த அளவுக்காவது நம்மளோட அன்பா இருக்கிறாரு நினைச்சு கொஞ்சம் அனுதாபமா நடந்துக்குவாங்க. அப்ப அதாவது குடும்ப விஷயத்துல அவங்களுக்கு நாங்க அதாவது வீட்டு வேலைகள் தான் ஹெல்ப்பா இருக்கணும். அதுக்காக எல்லா வீட்டு வேலையும் மாப்பிள்ள வேலையில போட்டு பொம்பளைகள் பேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறது சரி வராது. இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வாரங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா பேசும். அதாவது இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் சில நேரங்கள் அடிப்படையான கடமை இருக்கும் போது அவங்க டிவியில நாடகத்தில் குந்திடுறாங்க. இந்த நேரத்துக்கு சில மாப்பிள்ளைகளுக்கு பொம்பளைகள் மேல எரிச்சல் வருது. இந்த வேலை நடக்கல அவர் டிவி பார்த்துட்டு இருக்கிறார், இந்த வேலை நடக்கல அவர் பேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறார். அதாவது வேலை கூடன்னு சொல்லிச்சுனா இது என்ன வேலையா என்கிற மாதிரியான நிலைமை இருக்குது. எனவே இதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனைவிமாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும். ஹெல்ப் பண்ணாட்டி என்னன்னு நீங்க நினைக்கலாம், பொதுவாக மனுஷனுக்கு வேலை கூடின போது மனசு குழம்ப ஆரம்பிக்குது, அமைதி இல்லாம போகுது, நமக்கு முன்னால யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல வெறுப்பு ஏற்படுது, அவங்களோட கடுமையாக நடந்து கொள்ள முற்படுறோம். அப்ப ஒரு பெண்ணுக்கு வேலை கூடி வீட்டு வேலையும் கூடி அங்க பாடசாலை வேலையும் கூடி அல்லது அவங்க தொழில் செய்கிற வேலையும் கூடி அதை செய்யறதா இதை செய்யறதான்னு தின்னாடுற நேரத்தில் பெரும்பாலும் முன்னுக்கு நீங்க தான் இருக்க போறீங்க. அப்ப அவங்களோட கோபத்தை உங்க மேல காட்ட வேண்டி ஏற்படும், தப்பி போனா பிள்ளைகள் மேல காட்ட வேண்டி ஏற்படும், அப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை வரப்போம். அப்ப எனவே நம்ம அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட வேலை பருவை நம்ம குறைக்கணும். இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு, அதை செய்யறதா இதை செய்யறான்னு வரும்போது எரிச்சல் தன்மை ஏற்படுது. அந்த எரிச்சலை நம்ம நீக்கிறதுக்கு முயற்சி செய்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலையில அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிருங்க. இதை சாட்டா வச்சுட்டு உனக்கு வீட்டு வேலை கூடிருச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நேரா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி எடுத்துக்கோன்னு சொல்லி வந்து வேற பிரச்சனையை கிளப்பிடுறாங்க. பொம்பளைக்கு அவங்க ரெண்டு மடங்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி வேலைக்காரியை கொண்டு வந்து இன்னொரு பிரச்சனைக்கு அவங்க ஆளாக சம்மதிக்க மாட்டாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, வேறொரு வேலைக்காரி கொண்டு ஹெல்ப் பண்றதை விட நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு முன்வாங்க. அடுத்தது பொதுவாக பெண்களுக்கு ஆண்கள் மேல கோபம் வர இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. என்னன்னு கேட்டா நம்மளை இவர் புரிஞ்சுக்கிறார் இல்லையே, நம்மளோட உணர்வுகளை இவர் மதிக்கிறார் இல்லையே என்கிற மாதிரியான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நான் புரிஞ்சு கொள்றேன், உனக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை நான் புரிஞ்சு கொள்கிறேன் என்று அவருக்கு வாயால சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவ விளங்கிக் கொள்றதுக்கு மாதிரியான செயல்பாடுகள் நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்மள மாப்பிள்ளை நம்மளை விளங்கி செயல்படுறார் என்கிறத நினைக்கும் போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை ஏற்படும். அந்த மரியாதை சில பிரச்சனைகளை வராம பாதுகாக்கும். அது சில பிரச்சனைகளை உருவாகிறதுக்கான தடையாக இருக்கும். அடுத்தது நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுன்னு சொன்னா இந்த கூட்டு குடும்பமா வாழ்றது. இந்த கூட்டு குடும்பமா வாழ்கிற போது ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை. இது அதாவது காலாகாலமா உள்ள ஒரு பிரச்சனை. இது திடீர்னு ஒரு குடும்பத்தில் வந்து அது முழுசா இல்லாம போகணும் எதிர்பார்க்காங்க. பெரும்பாலும் இதுல தாய்மார் சைட்ல பிழை இருக்கும், ஆனா இதுக்கு நம்ம எந்த எக்ஷனும் எடுக்க இயலாது. ஏனென்றால் சிலர் செய்யக்கூடிய தவறுகள் கட்டாயமா மன்னிக்கப்படணும் மறைக்கப்படணும். ஒரு பொம்பளைக்கு வேணும்னு சொன்னா மாப்பிள்ள ஏசலாம், உமாக்கு ஏசலாது. எனவே தாய்மார்கள் சைட்ல சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா அவங்க புள்ள மேல வச்ச பாசம் தவறாக அவங்களை வழி நடத்துது. உமா மாரி நினைக்கிறாங்கடா இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன புள்ளைய நான் பெத்து, என்ன மத்த எல்லாரும் கஷ்டப்படாம பெத்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன புள்ளைய நான் வளர்த்து படிக்க வச்சு எவ்வளவு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கறதான்னு நினைக்கிறாங்க. அவங்க அது கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் வர்ற வரைக்கும் மருமகளா பாக்குறதுல எங்கேயோ இருந்து வந்த எவ்வளவு ஒருத்தி தான் பாக்குறாங்க. அதனால சில நேரங்களில் அவங்களையும் அறியாம சில வில்லத்தனங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் மனைவிமார் அந்த வில்லத்தனங்களை கொஞ்சம் சங்க அதாவது சமாளிச்சு அதுல சபூர் செஞ்சுதான் போகணும். இதை கொண்டு மாப்பிள்ளையில போட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு அந்த அதை நிர்வகிக்கிறதுங்கிறது கஷ்டம். தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் நின்று கொண்டு ஒரு சைட் எடுக்கிறதுங்கிறது அது அல்லது ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அதை பொறுத்து கொண்டு போனா அங்கால சரியாயிடும். ஒரு ஆள் இன்னொரு ஆள் எந்த அளவுக்கு சண்டை பிடிப்பாருடா, இவனோட சண்டை பிடிச்சா நான் ஜெயிக்கலாம் என்கிற நிலை இருக்கும் வரைக்கும் தான் சண்டை பிடிப்பாங்க. இவனோட சண்டை பிடிச்சா நமக்கு தோல்விதான் என்கிறது அவங்களுக்கு உறுதியாயிச்சுன்னா அவங்க சண்டை வரது விட்டோர் ஆயிடுவாங்க. ஒரு தாய் என்ன செய்வானா, கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் மருமகளோட சில மறைமுகமான பணிப்போர்களை செஞ்சு பார்ப்பார். செஞ்சு ஒரு 4-5 மாசம் ஆகக்குள்ள மகன் புள்ள அங்கிட்டாயிட்டார்னு தெரிஞ்சவொடனே அதுக்கு பிறகு இந்த சண்டையை விட்டு கூட சமாதானமான நிலைக்கு வந்துருவாங்க. எனவே கல்யாணம் முடிச்ச ஒரு 3-4 மாசம் வரைக்கும் மனை தாய் தன் கணவனுடைய தாய்மார்கள் செய்யக்கூடிய சில நேரங்களில் சின்ன சின்ன வில்லத்தனங்களை நம்ம சமாளிச்சு போறதுதான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதே நேரத்தில் சில குடும்பங்கள் இருக்குது எப்படின்னு சொல்லி சொன்னா, மச்சினிமார் சகோதரிகள் எல்லாருமா சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள். அந்த நேரங்களில் சில நேரங்களில் கணவனுடைய தங்கச்சி தாத்தாமார் கொஞ்சம் கூட போட்டு கொடுக்க பார்ப்பாங்க. அவங்க என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா, உன பொம்பளையை விட உன்னோட நாங்க இரக்கமா இருக்கிறோம், உன பொம்பளையை விட உன்னோட நாங்க நல்லா பாசமா இருக்கிறோம் காட்டி கொடுற மாதிரியான சில தகவல்களை சொல்ல பார்ப்பாங்க. நீ வந்து இவ்வளவு நேரம் இன்னும் உனக்கு தேத்தனை தரலையான்னு வாங்க. அப்ப அது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உன பொம்பளையை விட நான் உன்னோட அக்கறையா இருக்கிறேன்னு சொல்லி நாங்களே அவன் அடிச்சாலும் வாங்கிக்கிறது தயாருன்னு சமாளிச்சுட்டு போக அவங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆனா அவங்க அப்படி அந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. அது சில நேரங்களில் குடும்பத்தில் அந்த சைத்தான் வந்து அந்த வசுவாசம் ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உழும்போது உண்மைதானோ, நம்ம பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கிறாவோ என்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கும். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்கிறாங்க, அதாவது குல்லோது பிரபின்னாசில மின்சரில் வஸ்வாஸ் அல் ஹன்னார் அல்லது யுவஸ் விசுஃபி சுதூரின்னார் மினல் ஜின்னத்தி வன்னார். இந்த உள்ளத்தில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவங்க சைத்தான்கள் மட்டும் கிடையாது, மனிதர்களிலும் அவங்க இருக்கிறாங்க. அதை அவங்க திட்டமிட்டும் செய்யலாம், சில நேரங்கள் அவங்களே அறியாமலே சிலரையும் செய்யலாமாம். அப்ப அதுல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறுற அதே நேரத்தில் இந்த பின்னணிகளை நம்ம ஓரளவு விளங்கி இருக்கணும். சில நேரங்களில் தாத்தாமார் சொல்ற எல்லாம் உண்மையா இருக்காது, அது அவங்களுடைய மனசுல அவங்க திட்டம் போட்டு சொல்லாட்டாலும் வரும். தாய்மார் சொல்லக்கூடிய எல்லாம் உண்மையா இருக்காது. அவங்களுடைய அவங்களை அறியாமலே என் பிள்ளை என்னை விட்டு தூரமாயிருவானோ என்பதுக்காக பொண்டாட்டி விட்டு கொஞ்சம் தூரமா வச்சு விட்டா நமக்கு நடுவுலையா இருப்பான்னு நினைச்சுக்கொண்டு ஏதாவது செய்வாங்க. அப்ப அதை ஆண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். பெண்களை பொறுத்தளவு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர நேரத்தில் அதை கொண்டு வைத்து போட்டு கொடுக்குற மாதிரியான வேலை செஞ்சா அவன் கணவனுக்கு கோபம் வர நேரத்தில் உம்மாட்ட காட்ட மாட்டான், போட்டாட்டிட்டு தான் காட்டுவான். அப்ப அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கும். எனவே இந்த கூட்டு குடும்ப முறையை பொறுத்தளவுல அது நிறைய சிக்கல் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தனியாக அவங்க வாழ்றதுங்கிறது தான் பொருத்தமானது. பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் பகுதி அந்த பிரச்சனை இருக்காது. நீ கல்யாணம் முடிக்கும் போதே வீடு வாங்கிறதுனால அந்த வீட்டிலேயே நீங்க இருந்திருக்க அந்த கூட்டு குடும்ப பிரச்சனைங்கிறத குறைவா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு ஆளை ஒரு ஆள் புரிஞ்சு கொள்றதுங்கிறது பிரச்சனை. ஒரு ஆள் ஒரு ஆள் சரியாக புரிஞ்சு கொண்டா நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். இது குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமல்ல பொதுவாக எல்லாருக்கும் உள்ளதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு கனவை சொல்றாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க, சொர்க்கத்தில் பல இடங்கள் அப்படி பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வர நேரத்தில் இடையில பார்த்தா வெள்ளை முத்து மாதிரியான ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகைக்கு முன்னால ஒரு பொம்பளை இருந்துட்டு இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு ஆசை வருது, எல்லாத்தையும் வெளியே அப்படியே பார்த்துட்டு போனவங்களுக்கு இதை கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும்னு ஆசை வருது. அது கொஞ்சம் அழகா இருக்குது, மற்ற எல்லாத்தையும் விட சிறப்பா இருக்குது. அப்ப கேட்கிறாங்க, இது யாருக்காக தயார் பண்ணப்பட்டிருக்குதுன்னு கேட்கிறாங்க. அப்ப வந்த மலக்கு சொல்றாரு, இது உமர் ரலியல்லாஹுக்குரியதுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, கணவர் நடந்தது சஹாபாக்கள் சொல்றாங்க, உள்ள போய் பார்ப்போம்னு ஆசைப்பட்ட நான் உமருக்குரியது என்று சொன்னோடனே உமர் ரொம்ப ரோசக்காரரு, அவருடைய வீட்டுக்குள்ள நான் பேய்த்து வந்தா என்னட்ட கேட்காம ஏண்ட வீட்டுக்குள்ள எப்படி போனீங்கன்னு கேள்வி கேட்பாரு பயந்து நான் போகாம வந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சபையில இருந்த உமர் இல்லாம சொன்னாங்க, யாரும் சொல்லா நீங்க போய் வந்திருக்கலாம, உங்கள்கிட்டயா நான் இப்படி நடந்துக்க போறேன்னு சொன்னாங்க. இது அந்த கணவர் நடந்த சம்பவத்தை அவங்க சொன்னது. ஆனா அந்த சம்பவத்தில் நம்ம பெற வேண்டிய இன்னொரு படிப்பு என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அலிரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எப்ப ரசூலுல்லாஹோட சம்பவங்களை எடுத்து பார்க்கிற போது நானும் அபுபக்கர் உமரும் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. எப்பயுமே அவங்க 3 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அல்லாஹு தஆலா அதனாலதான் மௌத்தா போனதுக்கு பிறகு அவங்களை ஒன்றாவே வச்சான். ரசூல் அவங்க பக்கத்திலே அவங்க அடக்கப்பட்டாங்க. அப்படி ஒன்றாவே இருந்தவங்க அபுபக்கர் அல்லாஹ்வுடைய டைப் வேற, உமர் அல்லாஹ்வுடைய டைப் வேற. அப்ப உமர் ரலியல்லாஹு பழகின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டைப் இருக்குது, அவங்க கொஞ்சம் ரஃப்பா இருப்பாங்க, அவங்களோட விஷயத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க என்கிற அவங்களுடைய அந்த இயல்பை புரிஞ்சு கொண்டுதான் அவங்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க உலகத்துல யாரோட பழகிறதாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய இயல்புக்கு ஏற்பதான் நம்ம பழகணும். சில பேர் இருப்பாங்க அதிகம் பேச மாட்டாங்க, நீங்க அவங்கள்ட்ட அதிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வரும். சில பேர் பார்ப்பாங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க சும்மா பேசாம இருந்தீங்கன்னா என்னடா மௌனமா இருக்கிறான்னு சொல்லி அவங்க உங்களை ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. சில பேர்கிட்ட நம்ம ஜோக்கா நகைச்சுவா பேசினா அவங்களுக்கு பிடிக்கும், சில பேர்கிட்ட பிடிச்சா இவன் என்ன மதிக்காம என்ன நம்ம முன்னால ஜோக்கா அடிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி அவங்க வெளியே ஒதுங்க ஆரம்பிப்பாங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பான சில குணங்கள் இருக்கும், அது கூட பிறந்த குணங்களா இருக்கும், அது அழிக்க இயலாது. அப்ப குடும்ப வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில இயல்பான சில குணங்கள் இருக்கலாம், அந்த இயல்பான குணங்களை நம்ம புரிஞ்சு கொண்டுதான் நடக்கணும். உதாரணமா என்ன மாப்பிள்ள கோவக்காரரு, அவர் கோவப்படுற மாதிரி நம்ம நடந்து கொள்ள கூடாது. என்ன பொம்பளை ரோசக்காரி, அவர் ரோசப்படுற மாதிரி நம்ம நடந்து கொள்ள கூடாது. என்ன மாப்பிள்ள வெக்கப்படுறவர், அவரோட வெக்கத்தை குலைக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ள கூடாது. ரொம்ப கண்ணியம் எதிர்பார்க்கிறவர், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் சொல்லி அதை நம்ம புரிஞ்சு கொண்டு ஒத்தருக்கு அதை நம்ம புரிஞ்சு கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனா பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம். எனவே கட்டாயமாக கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யறன்னு நீங்க கேட்கப்படாது. ஏன்னா நம்ம உலகத்துல போற நேரம் நம்ம யாரோட ஒருத்தர பழகுறோமோ கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சில நேரம் நம்ம சில புரிஞ்சு கொள்றோம், புரிஞ்சு கொண்டு சில கஷ்டங்களை அனுபவிச்சு கூட கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போறோம். உதாரணமா நம்ம பஸ்ல போறோம், ரோடா இருக்குது, ஒரு ஆள் காலம் விரிச்சுட்டாங்க, அது சொரின்னு சொன்னா நம்ம சிரிச்சுட்டே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறோம். அவன் காலம் பிடிச்சு நம்ம கோபமா இருக்கலாம், ஆனா பஸ்ல எல்லாம் கால் மிதிப்பட்டதுக்கெல்லாம் சண்டை பிடிக்க இயலாது, நம்ம அதை விளங்கிக்கிறோம். கிரௌடும் இல்ல ஒன்றும் இல்ல, ஒருத்தன் காலம் பிடிச்சிட்டு போறான்னு சொல்லிச்சுன்னா அப்ப நம்ம அவனோட கோபம் வருது. ஏதாவது கால் மிதிக்கிற சந்தர்ப்பம் இல்லாது, அப்ப நம்ம நம்ம இருக்கிற சூழல் சந்தர்ப்பத்தை பார்த்து நம்ம நடந்து கொள்கிறோம், புரிஞ்சு நடந்து கொள்கிறோம். அப்ப கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனும் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து போறதுல பிரச்சனை. நம்ம மனைவிக்காக நம்ம கணவன் விட்டுக் கொடுக்கலன்னு சொன்னா, கணவனுக்காக ஒரு மனைவி விட்டுக் கொடுக்கா உலகத்தில் வேற யாருக்காக நம்ம விட்டுக் கொடுக்க போறோம்? எனவே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபாவத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதுல எழுதி தந்த விஷயங்களையும் இந்த மாதிரியான ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டா, அவர் சரியா கதைக்கிறது இல்லை என்கிறத ஒரு எழுதியிருந்தாங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, பெரும்பாலும் நிறைய ஆம்பளைகள் சரியா கதைக்காம இருக்கிறதுனால அது யார் எழுந்தா உங்களுக்கு விளங்காது. இஞ்சு விழாக்களுக்கு நானும் கொஞ்சம் கூட கதைக்கிறது இல்லதான், வீட்டுல வைஃப் சொல்லுவா அடிக்கடி பிள்ளைகள்ட்ட மைக்க கொஞ்சம் முன்னால வைங்க அப்பதான் அவர் பேசுவார். சரி, இப்ப நம்ம இத மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது என்கிறத பார்க்கணும். பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சில இயல்பான சில வித்தியாசங்களை வச்சிருக்கிறார். அந்த வித்தியாசங்கள சில விஷயங்கள பெண்கள் சிறந்திருப்பாங்க, சில விஷயங்கள்ல ஆண்கள் சிறந்திருப்பாங்க. உதாரணமா ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது பகுத்தறிவு ரீதியாக லொஜிக்கலா சிந்திக்கக்கூடிய இடங்கள்ல பெரும்பாலும் ஆண்களுடைய சிந்தனை போக்கு சரியா இருக்கும். சென்டிமெண்டா சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்ல பெரும்பாலும் பெண்களுடைய சைத்தன் சரியா இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க பல விஷயங்களை அவங்க உணர்வுபூர்வமா சிந்திப்பாங்க, நம்ம சில விஷயங்களை தர்க்க ரீதியா அறிவுபூர்வமாக நம்ம மூல வேலை செய்யும். சில பேருக்கு மூல வேலை செய்யாதே அதுக்கு மன்னிச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் அப்படி இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் ஆணுடைய இயல்பு அப்படி இருக்கும், பெண்ணுடைய இயல்பு அப்படி இருக்கும். எனவே குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆம்பளை எடுக்கிற முடிவுகள் பிழையா அமைஞ்சிடும். அந்த முடிவுகள் பிழையா அமைறதுதான் சில நேரங்களில் உம்மாட விஷயத்தில் நம்ம தவறு விட்டுருவோம், குடும்ப விஷயத்தை நம்ம தவறு விட்டுருவோம், பிள்ளைகளை அணுகுகிற முறையில நம்ம தவறு விட்டுருவோம், அதுகள் தான் அவங்க சரியா இருப்பாங்க. அப்ப இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு கொண்டு அறிவு ரீதியான வரக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது ஆண்களுடைய சைட்ல பெரும்பாலும் சரிவாரத்துக்கு நியாயம் இருக்குது, உணர்வு ரீதியான பல விஷயங்கள்ல பெண்கள் சைட்ல சரியான ஒரு வழிவாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இயல்பாக இருக்கக்கூடிய குணம், அல்லாஹ் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை நம்ம முழுமையாக மாத்தாம அப்படி இருக்கும் அவசியம் கிடையாது, நம்ம புரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கும். இதே போல இந்த கதைக்கிற விஷயத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆம்பளை பொறுத்தளவுல பெரும்பாலும் வீட்டில் அவங்க அமைதியா இருக்க விரும்புறாங்க. பெண்களை பொறுத்தளவு பெரும்பாலும் அவங்க வீட்டில் மாப்பிள்ளையோட நிறைய பேச விரும்புறாங்க. இது ரெண்டுக்கும் நியாயம் இருக்கு. ஆண்களை பொறுத்தளவு அவங்க அதாவது தொழில் செய்கிற இடங்கள்ல பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வீட்டில் வந்தா ரெஸ்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும், சத்தம் இல்லாமல் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. பெண்களை பொறுத்தவரை அவங்ககிட்ட பல பிரச்சனைகளை மனசுல வச்சிருப்பாங்க, மாப்பிள்ளையிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. பெரும்பாலும் பல பெண்கள் மாப்பிள்ளை எப்பையும் என்ன சுத்தியே வரணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருடைய உணர்வும் வித்தியாசம் ஆயிருது. ஆண் அதிகமா பேசாம வீட்டுல மௌனமா இருப்போம்னு நினைக்கிறான், பெண் மாப்பிள்ளை என்கிட்ட அதிகமா பேசணும்னு ஆசைப்படுறான். இந்த ரெண்டு பேருடைய உணர்வும் வித்தியாசமாகுது. இதுக்காக ரெண்டே அப்படியே விடணும்னு அவசியம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுதுட்டும் சுபவ் பாங்கு சொல்ற வரைக்கும் என்னோட பேசிக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பேசினது மார்க்க விஷயம் ஹதீஸா இருந்தா அவங்க அறிவிச்சிருவாங்க. அப்ப மனைவி என்ற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இதே போல ஒரு நாள் ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு கதை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரிய ஒரு ஹதீஸ். அது பத்து பெண்கள் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி ஒவ்வொரு பெண் எல்லா பெண்களும் ஒரு முடிவு செய்யறாங்க, எங்களை மாப்பிள்ளைமாரை பத்தி உண்மையான தகவலை சொல்றது மறைக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சா ஒவ்வொரு பெண்களும் அவங்க அவங்களோட மாப்பிள்ளைய பத்தி சொல்றாங்க. ஆனா அதே சில நிறைய அவங்க வெளிப்படையாக சொல்லாம சில விஷயங்களை இலக்கியமா சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு பொம்பளை மட்டும்தான் மாப்பிள்ளைய பத்தி நல்லா சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா நாயகி சொல்லி முடிச்சனே சொல்றாங்க, அந்த அபூ சுர்வா என்கிறவரு எப்படி தன் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாரோ அதே போல உன்னோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் சொல்றாங்க. பத்து பேரோட செய்தியை கேட்டு கடைசியா முடிச்சவருடனே இதை வச்சு நீ என்ன சொல்ல போறாங்க கேட்கல. ஒரு பத்து பேரை சம்பவத்தை சொல்லி இருக்கிறாங்க. இதுல எந்த கணவர் தன் மனைவியோடு மிக நல்லா நடந்து கொண்டாரோ அந்த கணவனை போல் உன்னோடு நான் நடந்து கொள்வேன் சொல்றாங்க. பெரும்பாலும் நம்ம யாரும் இப்படி ஒரு பேச்ச பும்பிட்டு கேட்டிருக்கோம். பத்து பெண்கள் ஒன்று கூடி அவங்க மாப்பிளமார பேசினதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாலே தேவையில்லாத கதையெல்லாம் நீ படிக்க உங்க வேலையை பாருவா அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருந்துட்டு ஆயிஷா நாயகி திருப்தி பெற மாதிரி ஒரு பதிலும் சொல்றாங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுடைய அந்த இயல்பை புரிஞ்சு நடந்திருக்கிறது. அதுக்காக மாப்பிள்ளை விட்டு விட்டு வந்தா ஒரே நம்மளோட தான் பேசிட்டு இருக்கணும் என்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் படக்கூடாது. அவங்களுடைய இயல்பு தன்மை அது வேற. சில நேரங்களில் பேசுறதுக்கு என்ன சப்ஜெக்ட பேசுறேன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. மாம்பிள்ளைகளுக்கு கூட்டாளிமாரோட பேசக்குள்ள கிரிக்கெட்டை பத்தி பேசிக்குவாங்க, இல்லாட்டி ஊர்ல நடக்கிற கூத்துல பேசிக்குவாங்க. பொண்டாட்டிகிட்ட வந்து என்னத்த பேசுறேன் ஒரு பிரச்சனை இருக்கு. சில நேரங்களில் பெண்களை பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் கூட நடக்கிறது உண்டு. மாப்பிள்ளைக்கு தொழில பிரச்சனை இருக்கலாம், அல்லது எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பார், அல்லது ஏதாவது லொஸ்டாக இருப்பார். இதை வந்து அவர் பொம்பளையிட சொல்ல மாட்டார். பெரும்பாலும் எல்லாருமே அடி வாங்கினா அதை வீட்டில் வந்து சொல்றது கிடையாது. எங்கேயாவது அவமானப்பட்டாலும் இந்த அவமானப்பட்ட விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பொம்பளைக்கு தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு சொல்லாம இருப்பாங்க. சில நேரங்கள் தான் அவங்களோட கூட்டாளிட்ட சொல்லியிருப்பாங்க, பிசினஸ்ல லோஸ் மச்சான்னு சொல்லி. அவன் போய் அவன்கிட்ட கூட்டாளிட்ட சொல்லியிருப்பான், அவருக்கு பிசினஸ்ல லோஸ் தான் சொல்லி. அவ இவைய சந்திக்கிறதுல கதை இல்லாத கதையா இன்னும் உங்களோட மாப்பிள்ள பிசினஸ்ல லோஸ் தான் உடனே இந்த பொம்பளையும் பத்திட்டு வரும். ஏன்னா மாப்பிள்ள பிசினஸ்ல லோஸ் இவள் வந்து சொல்றாள், மாப்பிள்ளைக்கு நான் பொண்டாட்டியா இவ கொண்டாட்டியா, இவருக்கு தெரியுது எனக்கு தெரியல. என்ன இப்ப பொம்பளை நினைக்கிறா, இந்த மாப்பிள்ளை என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறாரு, என்ன ஒதுக்குறாரு, எனக்குரிய தரல என்று நினைக்கலாம். ஆனா பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள மாப்பிள்ளை என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நம்மளோட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் பொம்பளோட காலையில போடக்கூடாது. அவட போட்டா நம்ம பத்து வீதம் யோசிச்சா அவ 20 வீதம் யோசிச்சிருச்சுப்பா. அப்ப இது பொம்பளைக்கு தேவையில்லாத ஒரு சுமை. அவட மூளைக்கு நம்ம ஒரு பாரத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக மறைப்பாங்க நல்ல நோக்கத்துல. அது அங்கால சுத்தி வந்து சேரும் போது ஒரு பிரச்சனையாக அமையும். அப்ப சில விஷயங்கள் அவங்க உங்களோட பேசாம இருக்கிறது உங்க மேல உள்ள அனுதாபத்தால, உங்க மேல உள்ள அன்பினால, உங்களுக்கு மேலதிக சுமையை தரக்கூடாது, உங்களோட மூளையில குழப்பத்தை ஒன்று பண்ணக்கூடாது, நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்வோம் என்கிற ஒரு மனநிலையில இந்த மாதிரியாக நடந்து கொள்றாங்க. அதை நம்ம தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதே போல இந்த ஆண் பெண் வித்தியாசத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுதான். ஆண் பெண் அதாவது வித்தியாசத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான். பெண்கள்ட்ட ஒரு இயல்பு இருக்கலாம், அடிக்கடி மாப்பிள்ளையோட நம்ம பயணம் போகணும், சுத்தணும், அங்க போகணும், இங்க போகணும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆண்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவங்க சுத்த நினைச்சாங்கன்னா அவங்க கூட்டாளிமாரோட சுத்திக்குவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சுதந்திரமா சுத்தலாம், சுதந்திரமா பேசிட்டு போகலாம். பொம்பளையோட சுத்துறது சில பேருக்கு புலஸ்காரோட போற கைதி மாதிரியான நிலை இருக்குது. ரொம்ப கொண்ட்ரோலா போக வேண்டியிருக்குது, என்ன பயம். அப்ப ஆண்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு ஓஃப் கிடைக்கிற நேரத்தில் சில நேரம் ரெஸ்டா இருப்போம், சுத்துறதா இருந்தா கூட்டாளிமாரோட சுத்திக்கலாம்னு நினைக்காங்க. இந்த இயல்பு பெண்கள்கிட்ட இருக்கிறதுனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல போருக்கு போகிற போது கூட தன்னுடைய மனைவியாரை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போற நேரத்தில் 9 மனைவிமாருடைய பெயர்களையும் போட்டு துண்டு முறைக்கு யார பேர் வருதோ அவங்களை கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனை கணவனோட பயணம் போகணும்னு ஆசை இருக்கும். மாப்பிளமாருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்று இந்த பயணத்தில் வரக்கூடிய செலவு, சிரமம், பிரச்சனைகள், அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாம போறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை யோசிப்பாங்க. சில நேரங்களில் பயணம் சொல்லி குடும்பத்தை பார்க்க போகணும்னு நினைப்பாங்க. சில மனைவி மாசங்களை தூர பிரதேசங்கள் இருந்தாங்கன்னு சொன்னா உமாவை பார்க்க போகணும், தாத்தாவை பார்க்க போகணும், இந்த மாதிரி ஆசைகள் வரும். சில பொம்பளை இதை டெக்னிக்கா பயன்படுத்துவாங்க, என்னமோ தெரியும் அடிக்கடி உமாவை நான் கனவுல காண்றேன்னு சொல்லுவாங்க. சில மாப்பிள்ளமார் இந்த டெக்னிக்கை பார்த்து நானும் அடிக்கடி ஏண்ட உமாவை கனவுல காண்றேன்னு சொல்லி மூடி இதாக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான பயணங்கள் வரும்போது மாப்பிள்ள போடுற கணக்கு வேற, போகணும் வரணும், மாமிக்கு கொடுக்கணும், மாமாவை கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் நம்ம இறுதி நிக்கணும், இந்த மாதிரியான இதுல பார்ப்பாங்க. அப்ப இந்த வித்தியாசங்கள் இருக்கிற கணதை அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நினைக்கிற நேரமெல்லாம் பயணம் போக முடியாது, அதுக்காக பொம்பளைல நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கோம் இல்ல, அவங்களுக்கு அவங்களுடைய அந்த உணர்வுக்கு ஏற்ப அவங்கள அதாவது பயணங்கள்ங்கிற அந்த அம்சத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில உணர்வுகளிலும் அல்லாஹ் தஆலா வித்தியாசத்தை வச்சிருக்கிறாங்க. அடிப்படையான ஒன்று என்னன்னு கேட்டா, பெண்களை பொறுத்தளவுல அவங்க அன்பு இருக்கும், அந்த அன்பு அவங்க வெளியில காட்டுவாங்க, அவங்க வார்த்தையில காட்டுவாங்க, நடத்தையில காட்டுவாங்க, பேச்சில சொல்லுவாங்க. ஆண்கள்ட்ட அன்பு இருக்கும், ஆனா அவங்க காட்ட மாட்டாங்க. அதை மனுஷன் இருக்க நீங்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களுடைய அந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு யார் விருப்பமா இருக்கிறாங்களோ அவங்கள நோவிச்சு இன்பம் காணுவாங்க ஆண்கள், பெண்கள்ட்ட அந்த தன்மை இருக்காது. சும்மா சாதாரணமா நீங்க திடீர்னு விழுந்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை வாப்பா விழுந்துட்டான்னு கவலைப்படலாம், ஆம்பளை பிள்ளை வாப்பா விழுந்துட்டாரோ சொல்லி சந்தேகம் சிரிப்பானோ, அதுக்கு அடுத்து அவனுக்கு வாப்பாவோட இறக்கம் இல்லைங்கிறது இல்லை. அவனுடைய இயல்பு நோவிச்சு இன்பம் காண்பதுங்கிறது அவனுடைய இயல்பு. அதனால சில நேரங்களில் ஆண்கள் தங்களோட மனைவிமார்களை நோவிச்சு அதுல அவங்க அடிக்கிற ஜோக்குல அவங்க நோவிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில அவங்க நோவிக்கிறது கிடையாது, அது அவங்க அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இப்படி காட்டுறாங்க. அதாவது நல்ல விஷயத்தையும் ரப்பாக கழிவாங்க. சில நேரங்களில் பெண்கள் இதை தவறா புரிஞ்சு கொள்ளலாம், நான் என் மாப்பிள்ளையோட எவ்வளவு அன்பா இருக்கிறேன், என் மாப்பிள்ளை நம்மளோட அப்படி அன்பா இல்லையேன்னு சொல்லி, மாப்பிள்ள கூடுதலா நான் உன்னோட இறக்கமா இருக்கிறேன், நான் உன்னோட அன்பா இருக்கிறேன், நான் உன்ன மட்டும் தான் அன்பா இருக்கிறேன் இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா மாப்பிள்ளை ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அன்பா இருந்து சொல்லாம இருந்தாருன்னா அவர் கிளியரா இருக்கிறான்னு அர்த்தம். எனவே நீங்க கூட அப்படி எதிர்பார்க்காதீங்க. அவருக்கு வேறொரு சைட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பக்கம் இவரோட கவனம் போயிடக்கூடாது என்றதுக்காக நடிப்பு ரீதியாக அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு கேட்டா, சில நேரங்கள்ல மாப்பிள்ளைக்கு சோகம் இல்ல, பொம்பளை தடமாறுவா, கஷ்டப்படுவா, அத ஒரு கூடுதல் என்று அனுதாபப்படுவார். ஆனா பொம்பளைக்கு சோம் இல்லைன்ற போது மாப்பிள்ளை அப்படி எல்லாம் பதவிக்கு இருக்க மாட்டாங்க. தலைவலிங்கன்னா பிறநூல் போடணும் ஜுமாரின்னு சொல்லி சொல்லுவார். பொம்பளை வந்து தலைவலி என்று சொல்றது பிறநூல் போட சொல்றது கேட்கறதுக்காக இல்ல, தலைவலி வந்தா பிறநூல் போடன்றது எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவ பாக்குறேன்னு சொல்லிச்சுனா இப்படி சொன்னா மாப்பிள்ள உனக்கு தலைவலிக்குதா, தலையை பிடிச்சிடுவா, என்ன வச்சிடுவா, கொஞ்சம் ஆவி பிடிக்கிறா, நீ இன்னைக்கு சமைக்க வேணாம் நான் சமைக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை மாப்பிள்ள சொல்றாரா, இல்லாட்டி நீ இன்னைக்கு ஆக்க வேணாம் ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரா என்று அவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் ஆண்கள் வெல்ல மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி சோதனைகள் நீங்க வச்சு பார்க்காதீங்க. அப்ப அப்படி பேசும்போது சில நேரம் பொம்பளை நினைப்பாருனா இவருக்கு தலைவலினா நம்ம இன்னும் கஷ்டப்படுறோம், இவருக்கு நான் தலைவலின்னு சொன்னா பிறகு போட சொல்றாரு பெரிய டாக்டர் மாதிரி, இது நமக்கு தெரியாத விஷயம் தான். அந்த மாதிரியான ஒரு அந்த கெப்ப செய்தான் வித்தியாசமாக்கிறான், நீ தான் அன்பா இருக்க அவன் அன்பா இல்லைன்னு சொல்லி. ஆனா அப்படி அல்ல, இயல்பு அவன் இருக்கக்கூடிய உணர்வு, அவங்க ஆண்கள் அப்படித்தான் நடந்துக்குவாங்க. அவங்க அன்பையும் வெளியில வெளிப்படையா காட்ட மாட்டாங்க, அவங்க கவலையையும் பெரும்பாலும் வெளிப்படையா காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே வச்சு அடக்கி பழகிருப்பாங்க. கோபத்தை மட்டும் டக்குன்னு வெளியே காட்டுவாங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இவருக்கு அன்பான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டு கேளாது, அனுதாபமான ஒரு வார்த்தையை கேட்டு கேளாது, எப்ப பார்த்தாலும் கோபம் மட்டும் படுறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கோபம் வெளியே தெரியுது, அன்பு வெளியே தெரியவதில்லை. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கவலை வெளியில தெரியறது இல்ல, அவங்க கத்துற கத்துதான் வெளியே தெரியறது. அதனால அது பிரச்சனையாகும். எனவே இந்த ஒரு உணர்வு வித்தியாசம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது என்கிற ஒரு அடிப்படையையும் பெண்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி அந்த வித்தியாசங்களை நாங்க புரிஞ்சு கொள்கிற போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது நிறைய பிரச்சனைகளை நாங்க தவிர்க்கலாம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் இன்னொரு அடிப்படையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆணுக்கும் சில கடமைகள் இருக்குது, உரிமைகள் இருக்குது. பெண்ணுக்கும் சில கடமைகள் இருக்குது, உரிமைகள் இருக்குது. அவர் அவருடைய கடமைகளை அவர் அவர் சரியா செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுத்தாங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். எனவே அவர் அவருடைய கடமைகளை செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஒரு உரிமையை நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஒரு அல்லாஹு தஆலா அழகா சொல்கிறான், பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது என்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையில் நம்ம பார்க்கணும். பெண்களை நீங்கள் வெறுத்த போதிலும் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதில் அல்லாஹு தஆலா ஏராளமான நன்மைகளை வச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியாது எதுல நன்மை இருக்கு, உங்களுக்கு தெரியாது. அப்ப பெண்களோடு நீங்க ஆண்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. சில நேரம் அவங்கள்ட்ட வெறுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தா கூட அல்லாஹ் உங்களுக்கு அதுல சில நலவுகளை வச்சிருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி சொல்கிற போது, லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினதன் இதா கரிஹ மின்ஹா ஹுலுக்கன் ரலிய மின்ஹா ஆகன். மூமினான எந்த ஒரு ஆணும் மூமினான ஒரு மனைவியை பிரிந்து விட வேண்டாம். அவரிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் குறையை கண்டால் இன்னொரு விஷயத்துல நிறை இருக்கும், அந்த நிறையை பார்த்து நீங்க திருப்திப்படுங்க சொல்றாங்க. ஒரு மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறை, அதாவது குறைய பார்த்தீங்கன்னு சொன்னா மனசுக்கு நிம்மதி வராது. எல்லா இடத்திலையும் சில குறைகள் இருக்கும். குறையே இல்லாத ஒரு பொம்பளையை நீங்க பார்க்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க யாரையும் பார்க்கலாது, அதுக்குன்னு புதுசா அதாவது படைச்சாலே தவிர எல்லாத்தையும் குறை இருக்கும். அப்ப நீங்க எதை பார்க்கணும் சொல்லிச்சோம்னா நம்ம மனைவிட்ட இன்னென்ன மாதிரியான நல்லவுகள் இருக்குது, நன்மைகள் இருக்குது என்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா குறைகள் சின்னதா தெரியும். நம்ம எல்லாத்துலயும் குறை பார்த்துட்டு இருந்தா நிறைகள் எல்லாம் மறைஞ்சு போகும்போது பிரச்சனை உருவாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, ஒரு விஷயத்துல குறை இருந்தா இன்னொரு விஷயத்துல நலவு இருக்கும், அந்த நலவை பார்த்து நீங்க திருப்திப்படுங்க என்று சொல்றாங்க. அப்ப குறைகளுக்கு மத்தியிலும் நன்மைகளை பார்த்து திருப்தி அடைகிற மனநிலையை நாங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்கிற போது நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். அதே நேரத்தில் பின்னால பயான்ல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சிரிச்ச முகத்தோட மாப்பிள்ள பொம்பளையும் பொம்பளை மாப்பிளையும் பார்க்கறது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சின்னதாக கருதாதீர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு உன் சகோதரனை சிரித்த முகத்தோடு பார்ப்பதை போன்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சின்னதா நீங்க நினைக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் சதக்கா என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது வெளி உலகத்துக்கே சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் அதாவது அதாவது இப்படி ஒருவர் ஒருவர் சிரிச்ச முகத்தோட பார்க்கும்போது கோபம் இருந்தாலும் சில வெறுக்கத்தக்க மாதிரியான நிலைகள் இருந்தாலும் அது அந்த சிரிப்பு இல்லாமலாக்கும். எனவே முடிஞ்ச வரை சிரிச்ச முகத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்காக ஒரே இழிச்ச முகத்தோட நம்ம பார்த்துட கூடாது, சில நேரம் அது பிரச்சனையா அமையும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட நகைச்சுவை பேசிருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நகைச்சுவை உணர்வு சில நேரங்கள்ட்ட கோபங்களை தவிர்க்கும். இப்ப மாப்பிள்ள கோபமா பேசுறாருன்னா பொம்பளை ஏதாவது ஜோக்கா ஏதாவது சொல்லிட்டாருன்னு சொன்னா சில நேரம் அந்த கோபத்தை தணிக்கலாம். அது கோபம் என்ன விஷயத்தில் ஏற்படுதுன்றதை பார்த்து அதுக்கேத்த மாதிரி செஞ்சுக்கணும். கோபமா பேசுறதுல நாங்களும் கோபமா பேசணும்னா ரெண்டு கோபம் செஞ்சு அது கூடுமே தவிர குறையாது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை புரிஞ்சு கொண்டு புன்முறுவல் பூக்கக்கூடிய முகத்தின் மூலமாக அல்லது நகைச்சுவையான பேச்சின் மூலமாக சில கோபத்தை அவங்களை தவிர்த்து கொள்ளலாம். மாப்பிள்ள கோபமா பேசுறாருன்னு சொல்லி அதுக்கு ரிப்ளையா நீங்களும் கோபமா பேசினா அது பிரச்சனையை முத்தச்செய்யுமே தவிர பிரச்சனையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்காது. அதே நேரத்தில் கோபமா இருந்தா முன் குடிஞ்ச வரைக்கும் பேசாம இருக்கலாம். ஏன்னா இயல்புற ஒரு மனிதனுக்கு கோபம், ரோஷம், ஆசை இதெல்லாம் அதிகரிச்சு போற நேரத்தில் அவனோட அறிவுல மூன்றில் ஒன்று இல்லாம போயிடும். அதனாலதான் கோவப்பட்டவன் கண்ணாடியை உடைப்பான், புறம் உடைச்ச கண்ணாடி அவரே அள்ளுவாரு. ஏன்னா கோவப்பட்ட உடைக்கிற டைம் அவனோட அறிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. கோவப்பட்டவன் அவனோட சாமான அவனே போட்டு உடைப்பான். ஆசை அதிகமானதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான், அவனுக்கு விளங்காம போகுது. அப்ப ஒரு மனிதன் அந்த உணர்வுகள் மிகைக்கிற போது அறிவு குறைஞ்சிடும். அப்ப நீங்க கோபமா இருக்கிற போது நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசுற பேச்சு நிச்சயமா சரியா இருக்காது, ஒன்று வரம்பு முடியாதா இருக்கும் அல்லது பிழையா இருக்கும். எனவே கோபம் வர நேரத்தில் ஒருத்தர் மற்றவரோட பேசுறதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம், அந்த நேரத்தில் மௌனம் காக்கலாம், அது பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கான வழியா இருக்கு. இதே போல குடும்பத்தில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறது இந்த பிள்ளைகள் தான். பிள்ளைகள் இருக்கிறதுனால அவங்க நமக்கு கணவன் மனைவி கோவிச்சு கொண்டிருந்தாலும் பிள்ளைகளோட விளையாட்டு அல்லது அவங்களோட சேட்டை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தை அவங்கள தணிக்கும். இதே போல குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம முறையாக அணுகிற போது பிரச்சனைகளை அதாவது தீர்க்கிறதுக்கான வழிபிறக்கும். அப்படியே இருக்கும் போது கூட சில பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்களோட மனைவி மார்களோட சில நேரங்களில் கோவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயடிக்கிற மாதிரி பேசி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த பெண்களுடைய இயல்பை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப காய்ச்சல் இருக்கிறாங்க, தலைவலி. அவங்க சொல்றாங்க சரியான தலைவலிக்குதுன்னு சொல்லி. அந்த நேரத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்க்கு ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க. எனக்கு முதல்ல நீ மௌத்தா போனா உன்னைய நானே குளிப்பாட்டி நானே கவனிட்டு உனக்கு நானே ஜனாசா தொழிப்பேன்னு சொன்னாங்க. இப்படி சாதாரண ஒரு பொம்பளை சொன்னா பொம்பளை என்ன நினைப்பா? ஆயிஷா நாய் என்ன நினைச்சுக்கணும் சொல்லி சொன்னா, ஆஹா நம்ம ஜனாசாவை நம்ம மாப்பிள்ள ரசூல்லாவே தொழிக்க போறான்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனா ஆயிஷா நாய் என்ன சொன்னாங்கடா, ஓ நான் எப்ப மௌத்தாகிறேன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் இப்ப வேலை மௌத்தாகனா ராவைக்கு வந்து உங்களோட இன்னொரு மனைவியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல புது மாப்பிள்ள மாதிரி நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆயிஷாவுக்கு தலைவலி உனக்கு இல்லை எனக்கு தான் தலைவலி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த உலகத்திலேயே உன்னோட வாப்பாவை தான் அதிகமா நேசிக்கிறேன், பெண்களில் அதிகமா நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப இங்க ரசூலுல்லாஹி பாக்குறாங்க ஆயிஷா நாய் தலைவலியில எரிச்சல் இருக்கிறாங்க, அடுத்தது பொம்புளைன்ற நிலையில இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் மர்அத்து குலிகத் மின் நிலையின், பெண்கள் வளைந்த எலும்புகளால் படைக்கப்பட்டவங்க, சில கோணல் மாணவர்கள் அவங்ககிட்ட இருக்கும், அதை நிமித்த போனீங்கன்னா முறிச்சிருவீங்க நீங்க, அதை அப்படியே விட்டீங்கன்னா வளைஞ்சது வளைஞ்சதுதான், அதை நிதானமா கொஞ்சமா கையாள வேண்டும் என்கிறத நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த இயல்புகளை புரிஞ்சு கொண்டு அந்த சுபாவங்களை புரிந்து கொண்டு அதற்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்கு. நாங்க உலகத்துல யார் யாருக்காகவோ சகித்து கொண்டு போறோம், யார் யாருக்காகவோ மனசுல வெறுத்து கொண்டு நம்ம பேசுறதெல்லாம் திருத்தி கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனும் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கறதுலையும் சில விஷயங்களை சகிச்சு கொள்வதிலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் அதை நம்ம எப்படி அணுகலாம் என்றதுக்கான சுருக்கமான சில விஷயங்களை தொட்டுக்காட்டினேன். இங்கு அதாவது சில விஷயங்கள் கேள்விகளாகவும் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் ஓரளவு குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை நம்ம இனங்காண்டதுக்கு சரியான ஒரு வழியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இப்படி பேசிட்டு போயிடலாம், முழுசா ஒரு செயல்பாட்டுக்கு வராதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பக்குவப்பட்டு பயிற்சி பெற்று வர வேண்டிய ஒரு விஷயம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஸனஹூ தஆலா எனது குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்கி குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் இருந்து எனக்கும் உங்களுக்கும் நிவாரணத்தை தர வேண்டும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அமைதிக்குரிய ஒரு இடமாக, அன்பும் அருளும் நிறைந்த ஒரு இடமாக ஆக்கி அருள வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.